ராதே கிருஷ்ணா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே. அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ ஷரணம் ப்ரபத்யே. உத்தமமான சுவாமி ராமானுஜருடைய வைபவத்தை, ராமானுஜர் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள் இருந்து சொல்ல வைக்கிறார். இந்த ராமானுஜம் சொல்ற சமயத்திலேயே நிறைய மகாத்மாக்களுடைய உத்தமமான திருநக்ஷத்திரங்களும் நமக்கு வர்றது. நேத்தி அழகா வைகாசி விசாகம் சுவாமி நம்மாழ்வாருடைய தீர்த்தவாரி அழகா ஆழ்வார் திருநகரியில எம்பெருமானார் ஜீயர் முன்னாடி உட்கார்ந்து இந்த வைபவத்தை சொல்ற பாக்யம், கேட்கிற பாக்யம் எல்லாம் உங்களுக்கும் கிடைச்சது, எனக்கும் கிடைச்சது. அத்தனை விசேஷம் சுவாமி ராமானுஜ வைபவம். ராமானுஜர் பகவத் அனுபவத்துல தளைச்சு பாமர ஜனங்களையும் அந்த அனுபவத்துல தளைக்க வைப்பதற்காகவே வந்த அவதார மூர்த்தி. அதனாலதான் ராமானுஜ வைபவம் முதலே ஆண்டான் அவதார ஸ்தலம் அப்படி ஒவ்வொரு இடங்கள்ல உட்கார்ந்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுத்துருக்கான். அதாவது ராமானுஜர் சுவாமி எவ்வளவு நேசிக்கிறார் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி ராமானுஜர். இன்னைக்கு அழகா ஸ்ரீ பராசர பட்டர் அவருடைய திருநக்ஷத்திரம். பராசர பட்டர் ஸ்ரீராம பட்டர் அப்படின்னு சொல்லுவா, வியாச பட்டர்னு சொல்லுவா. பராசரர் வேதவியாசர் இவர்கள் பெயரைத்தான் கூடத்தாழ்வானுடைய பிள்ளைகளுக்கு ராமானுஜரே வச்சார். அந்த பராசர பட்டர் வியாச பட்டர் அவர்களுடையதான திருநக்ஷத்திரம் இன்னைக்கு ராமானுஜருக்கு ரொம்ப உகந்த ஒரு சிஷ்யன் கூடத்தாழ்வான். ராமானுஜரே பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சார். இந்த குழந்தைகள் தான் பராசர பட்டர் வியாச பட்டர். ராமானுஜருக்கு அப்புறமா சம்பிரதாயத்துல நேரடி ஆச்சாரியன் அப்படின்னா பராசர பட்டர் தான். அவ்வளவு விசேஷமானவர். ஒரு பிடி மண்ணை எடுத்து அவ்வளவு அழகா ஸ்ரீரங்கத்துல வந்த மகா வித்வான் சர்வஜ்ய பட்டர் இடத்துல போய் இது எவ்வளவுன்னு சொல்லுனுட்டார். சர்வஜ்ய பட்டர் சொல்ல தெரியாம முடிச்ச பொழுது ஒரு பிடி மண்ணு கூட உனக்கு சொல்ல தெரியல, நீ எல்லாம் ஒரு சர்வஜ்யனா அப்படின்னு கேட்ட பராசர பட்டருடைய திருநக்ஷத்திரம். என்ன ஆச்சரியம்னா ராமானுஜர் இப்ப அயோத்தியால இருக்க, பராசர பட்டர் உச்சிதமான உத்தமமான சிரேஷ்டமான ராம பக்தர். ராமன் தான் வசத்தின்னு ஒத்த காலில் நிக்கக்கூடிய ஒருத்தர் ஸ்ரீ பராசர பட்டர். யாராவது என்னதான் இருந்தாலும் தூது போன ஏற்றம் ராமனுக்கு இல்லையே அப்படின்னு பராசர பட்டர் இடத்துல கேட்டா உடனே பராசர பட்டர் சிரிச்சுண்டே சொல்லுவாராம், ராமனை தூது அனுப்புற அளவுக்கு யாரும் பெரியவா இல்லை, அதனாலே அனுப்பல. மாட்டுக்காரன் கழுத்துல யார் வேணா ஓலைய கட்டி அனுப்பலாம், சக்கரவர்த்தி திருமகன் கழுத்துல ஓலைய கட்டி அனுப்பக்கூடிய வேற யாராவது உண்டு அப்படின்னு கேட்பாராம். அப்பேற்பட்டவர் ஸ்ரீ பராசர பட்டர். அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ராமன். அதனாலதான் ஆண்டாளும் மனத்து கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் அப்படின்றார். திருப்பாவை முழுக்க கிருஷ்ண விஷயம், ஆனா ஆண்டாள் திரும்ப திரும்ப மனத்து கினியானை பாடவும் அப்படின்வார். ஸ்ரீமத் ராமாயண விஷயம் சொல்லாம ஆண்டாளால கூட திருப்பாவைய சொல்ல முடியல. திருப்பாவை முழுக்கவே கிருஷ்ணன் அடையறதுக்கான பாசுரங்கள். ஆனா அதுலயும் அங்கங்க அங்கங்க ராமாயண விஷயம் சொல்றார். அழகா சுவாமி ராமானுஜர் பக்த ஜனங்களுக்கு அயோத்தியாவை அழகா சுட்டி காட்டார். வீதிகள் தோறும் எழுந்தும் பறந்தும் துள்ளாதார் தம்மால் கருமமென் சொல்லீர் தன் கடல் வட்ட துள்ளீரே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரோன்னு. அதனால சுவாமி ராமானுஜர் எல்லா வீதிகள்லையும் ராமநாமத்தை ஜபிக்க வச்சு பக்த ஜனங்களை வீதி வீதியா அழிச்சுண்டு போய் நிறைய ராமாயண வைபவங்களை எல்லாம் சொல்றா. அவ்வளவு அழகா ராமனுடைய திருமாளிகை மாதிரி எல்லாம் காட்டுற ராமானுஜர் காலத்துல எல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா தானே கொஞ்சம் கொஞ்சமா மாறுதல்கள் எல்லாம் வந்துடுத்து. இந்த ராமானுஜ வைபவம் கேட்கும் பொழுது பிரார்த்திச்சுக்கோங்க, சீக்கிரத்திலேயே அயோத்தியால அழகான ஒரு ராமனுடைய கோவில் கட்டணம், தங்க மாளிகை கட்டணம் நிச்சயமா பெருமாள் நடத்தி கொடுப்பார், ராமானுஜருக்காகவே நடத்தி கொடுப்பார். அதனால அயோத்தியால சீக்கிரம் அழகான ஒரு ராமனுடைய கோவில், எப்படி தசரத மகாராஜாவுடைய அரண்மனை இருந்ததோ அதுபோல பிரம்மாண்டமான ஒரு கோவில், அழகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்னு டெய்லி ஜபிங்கோ. ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திரத்துக்கு முன்னாடியாவது அங்க கோவில் கட்ட ஆரம்பிக்கணும், பெருமாள் திருவுள்ளத்தினாலே நடக்கும். பாரத தேசத்துல பலத்தை இழந்துட்டோம், ஆனா திரும்ப எல்லாம் புனருத்தாரணம் ஆகும். ராமானுஜருடைய நாமம், மகாத்மாக்களுடைய ஆசீர்வாதம் வீண் போகாது. அழகா சுவாமி ராமானுஜர் எல்லாரையும் ராமநாமம் ஜபிக்க வச்சு அழகா எல்லா இடத்தையும் காட்டி கொடுக்கிறார், நித்தியம் சரையுல தீர்த்தமாட வைக்கிறார், அழகா அனுஷ்டானம் எல்லாம் பண்ண வைக்கிறார். அழகா ராமானுஜர் உட்கார்ந்து ராமாயணம் விஷயம் சொல்ற, 1 வருஷம் ராமானுஜர் அனுபவிச்சு கேட்ட ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம். பெரிய திருமலை நம்பிகள் கிட்ட கேட்டது எல்லாத்தையும் அழகா உட்கார்ந்துண்டு ராமானுஜர் சரையு நதிக்கரல ஜோரா டெய்லி உபன்யாசம் பண்றார். அழகா பக்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கறா, அழகா அயோத்தியால இருக்கிறவாள்லாம் கூட ராமானுஜருடைய அந்த வாக் விலாசம், மேதா விலாசம், அவர் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்ற முறை. ஏன்னா அயோத்தியால இருக்கிறவாளுக்கெல்லாம் வால்மீகி ராமாயணம் பல பேருக்கு அத்துபடியா தெரியும். அதனால ராமானுஜர் ஸ்லோகம் சொல்லும் பொழுது கொண்டே அவர்கள் ஆகா இவர் இந்த விஷயத்த சொல்றார் அப்படின்னு யூகிச்சு அனுமானிச்சார்கள். அதிலேயே நிறைய வித்வான்களுக்கு எல்லாம் ராமானுஜர் சம்ஸ்கிருதத்திலேயே அழகா ராமாயண பிரவச்சனம் எல்லாம் பண்ணார். எல்லாருக்கும் பரம ஆனந்தம், எல்லாரும் அப்படியே மயங்கி கடந்தார்கள் ராமநாமத்திலேயும் ராமானுஜர் திருவடி நழலையும். நிஜமா நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க, சீக்கிரத்திலேயே அழகா அயோத்தியால உட்கார்ந்துண்டு நாம் எல்லாரும் ராமானுஜ ஸ்மரணையோட ஒரு ராமாயணம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆசிர்வாதம் பெருமாள் பண்ணட்டும். ராமனுக்கு கிட்ட அப்ளிகேஷன் போடுவோம், அழகா நடத்தி கொடுப்பான் ராமன். அழகா ராமானுஜர் எல்லாருக்கும் காட்டினார், 3 நாள் அயோத்தியாலே தங்கினார். அழகா எல்லாருக்கும் பரம சந்தோஷம், ராமனுடைய வைபவங்கள்லாம் சொன்ன ராமானுஜர் காம்பீரியமா களம்பரார் அயோத்தியாவை விட்டு. எல்லாருக்கும் ஆசை, அடுத்து எந்த இடம் போவார், எங்க ஐஷண்டு போக போறார், என்ன திவ்ய தேசம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்பொழுது ராமானுஜர் அழகா ஜம்முன்னு அயோத்தியாவை விட்டு களம்பரார். நேர அழகா ஒரு வழியா வந்தார், சரையு நதிக்கரைக்கு வந்தார். அழகா இந்த இடத்துலதான் விஸ்வாமித்ரர் ராமனை பார்த்து ராமான்னு கூப்பிட்டார் அப்படின்னுட்டார். ஏன்னா அது வரைக்கும் விஸ்வாமித்ரர் ராமனுக்கு வேற ஏதான பெயர் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். ஆனா ராமனுடைய முன்னழகு, பின்னழகு, நடை அழகு, உடை அழகு, பேசுற அழகு, மனத்துக்கினியானை பாடவும் அப்படின்னு ஆண்டாள் சொன்னா இல்லையா, அந்த மனத்துக்கினியான எல்லா விதத்திலையும் பார்த்துட்டு இவனுக்கு ராமன்ற திருநாமத்தை தவிர வேற எந்த திருநாமமும் சரியா வராதுன்னு சொல்லி அழகா தசரதரிடத்திலேருந்து ராமனையும் லக்ஷ்மணனையும் வாங்கிண்டு அழிச்சுண்டு வரும் பொழுது சரையு நதிக்கரைக்கு வந்த உடனேதான் ராமான்னு கூப்பிட்டார். அழகா அந்த ராமநாமத்தை விஸ்வாமித்திரர் சரையு நதிக்கரலதான் கூப்பிட்டார், அவ்வளவு சிரேஷ்டம் அப்படின்னார் சுவாமி ராமானுஜர். அழகா விஸ்வாமித்திரர் போன வழியாக ராமானுஜர் எல்லாரையும் அழிச்சுண்டு போறார். விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணம் பண்ண இடத்தெல்லாம் காட்டி கொடுக்கிறார். ஏன்னா அவர் ஸ்வயம் ராமனோட லக்ஷ்மணனாக இருந்தவர், அதனால நன்னா தெரியும். தியானத்திலேயே அழகா எல்லாம் காட்டி கொடுத்துட்டு போறார். அப்படி போகும்பொழுது அழகா கௌதம மகரிஷியுடைய ஆசிரமம், அகல்யா சாப விமோசனம், இது எல்லா விஷயத்தையுமே ராமானுஜர் உபன்யாசம் பண்றார். கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு கம்பராமாயணத்துல கம்பன் சொல்ற வரைக்கும் எல்லாத்தையும் ராமானுஜர் சொல்லி இந்த இடத்துலதான் அகல்யா அழகா ரூபமே இல்லாமல் புழுதியா கடந்தா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரரோட வரும்பொழுது இந்த கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்தை பார்த்து இது யாருடைய ஆசிரமம்னு கேட்க விஸ்வாமித்திரம் பூரா விஷயத்தையும் சொல்ல ராமச்சந்திரமூர்த்தி தன் வலதுகாலை எடுத்து அந்த கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் இந்த இடத்துல நுழைய பகவானுடைய திருவடி பட்ட நேரம், பகவானுடைய திருவடியில இருந்த தூசி பட்ட நேரம், அழகா நுண்ணுருவா கல்லா இருந்த அகல்யா பெண்ணாக சமைந்தாள் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிய பகவானுடைய திருவடியுடைய பலம் நிரூபணமான ஒரு இடம் இதுன்னு கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்தை காட்டி இங்கதான் பகவான் அகல்யா தேவிக்கும் கௌதம மகரிஷிக்கும் அழகா நமஸ்காரம் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். உடனே கூறத்தாழ்வான் இவாள்லாம் ஊகிச்சுனுட்டா அடுத்து போகிற இடம் மிதிலா தேசம். ஏன்னா விஸ்வாமித்திர போன வழியில போறார் அப்படின்னா அடுத்து அங்கதானே போகணும். மிதிலா தேசம் அயோத்தியாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோமீட்டர் கணக்கு. ரெண்டு இடங்கள் மிதிலான்னு காண கிடைக்கிறது, ஒண்ணு பீகார்லயே ஒரு இடத்துல மிதிலா, அந்த இடத்துல சீதா மாதா அவதாரம் பண்ணா அப்படின்னு ஒரு இடம் காண கிடைக்கிறது. ஆனா ராமாயணத்தினுடைய முறைகள் ராமானுஜர் போன வழியெல்லாம் பார்க்கும் பொழுது மிதிலான்றது நேபாளத்தில் இருக்கக்கூடிய ஜனகபுரி, ஜனக மகாராஜா ஆண்ட ராஜ்யம் மிதிலா தேசம். அழகா அங்கதான் போறார் அப்படின்னு கூறத்தாழ்வான் சில பெரியவாள்லாம் கண்டுபிடிச்சுட்டா ராமானுஜர் அழகா எல்லாரையும் அழைச்சிட்டு போறார். நடந்து போனா ஒரு 3-4 நாள் ஆகும் சாதாரணமா நடந்தோம்னா மிதிலா தேசத்துக்கு அயோத்தியாலேருந்து. அழகா நடக்கிறா ராமானுஜர் நடையில ஒரு துள்ளல் தெரிகிறதா என்னமோ அண்ணனை கூட்டுண்டு அழகா மிதிலா தேசத்துக்கு சீதா மாதாவை ராமன் பார்க்க போறான்ற அந்த ஒரு துள்ளல். லக்ஷ்மணனா கூட போனவர் அல்லவா, விஸ்வாமித்திரரோட போனவர் ஆச்சு. ராத்திரி எல்லாம் கூட சில நாள் ராமானுஜர் தூங்க மாட்டேங்கிறாராம். ஏன்னா மிதிலா போற வழியெல்லாம் ராத்திரி ராமச்சந்திரமூர்த்தி விஸ்வாமித்திரருக்கு பாத சேவனம் பண்ணுவான். விஸ்வாமித்திரர் படுத்துக்கோடா ராமான்னு சொல்லுவார், அதன் பிறகு ராமன் படுத்துப்பான். ராமன் படுத்துன்ற பிறகு லக்ஷ்மணன் ராமனுக்கு பாதம் எல்லாம் பிடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் படுத்துப்பான். அப்படி பழக்கப்பட்ட ராமானுஜர்னால மற்ற இடங்களை விட இந்த இடங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையாவே முழிச்சுட்டு இருக்காராம். சிஷ்யாளுக்கு எல்லாம் புரியல, மற்ற இடங்கள்லாம் கூட கூறத்தாழ்வான் இவெல்லாம் ராமானுஜருக்கு பாதம் பிடிச்சு விடுவா, இந்த இடங்கள்ல எல்லாம் ராமானுஜர் அவருக்கு பாதம் பிடிச்சு விட சம்மதிக்க மாட்டேங்கிறார். ஏன்னா லக்ஷ்மணன்ற ஒரு பாவத்துல இருக்கிறதுனால அந்த கைங்கரியத்துல மயங்கி கிடக்கிறாரே ஒழிய தனக்கு யாராவது கைங்கரியம் பண்ணணும்ன்ற அந்த சிந்தனை வரமாட்டேங்கிறதா. ஸ்வயம் ராமானுஜன் தானே, ராமானுஜன்னாலே ராமனுக்கு தம்பி அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்வயம் ராமானுஜராகவே ராமானுஜனாகவே இந்த ராமானுஜர் பயின்றிருக்க அழகா நடந்து நடந்து மிதிலா தேசத்துக்கு வந்தார்கள். அந்த மிதிலா தேசத்து எல்லையிலேயே அழகா ஒரு நந்தவனத்தெல்லாம் காட்டிட்டு ராமானுஜர் இந்த இடத்துலதான் விஸ்வாமித்திரர் ராமன் லக்ஷ்மணன் எல்லாம் தங்கியிருந்தா, கூடுமான வரைக்கும் லக்ஷ்மணன் சொல்ல மாட்டேங்கிறார், ராமன் விஸ்வாமித்திரோட தங்கிட்டு இருந்தார். இங்கதான் அவ்வளவு அழகா ஜனக மகாராஜா வந்தார். அண்ணா லக்ஷ்மணன் ராமன் எல்லாம் பார்த்தா, ராமனை பார்த்து மேனி சிலிர்த்தார். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அழகா மிதிலா தேசத்துக்குள்ள நுழைஞ்சார். மிதிலா தேசத்துல நுழைஞ்ச உடனே ராமானுஜ தோள்கள்லாம் அப்படி திமிரா நடந்துதான். மிதிலா தேசத்துல நுழைஞ்ச உடனே லக்ஷ்மணன் ராமனோட ஒரு நட நடந்தானா பாருங்க, எங்க அண்ணா அப்படி இருக்கான் பாருங்கன்னு ஒரு திமிர் இருந்துதான். அதே திமிரோடையே திரிதண்டத்தோட நம் ராமானுஜர் கைகள்ல வில்லு இல்ல இங்க திரிதண்டம். ஆனா அந்த காம்பீரியம் அந்த யுவராஜ குமாரனுக்குரிய அந்த ஒரு அழகான ஒரு நடை, அதுவும் ராமனோட கூட போகிற ஒரு சந்தோஷம், அப்படியே அந்த ராமஸ்மரணையோட உள்ள நுழையறார் அத்தியாச்சரியமாக மிதிலா தேசத்துல. சுத்தமான லக்ஷ்மண பாவம் அவ்வளவுதான். அவ்வளவு அழகா நடந்து ஜனகபுரியில் இருக்கக்கூடிய சீதா மாதாவுடைய கோவிலுக்கு ஜம்முன்னு வந்தா அத்தியாச்சரியமா. சீதா மாதா அந்த இடத்துலதான் ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு காண கிடைக்கிறார். சீதை அப்படின்னாலே கலப்பை உழுத வழி அப்படின்னு அர்த்தம். ஏற்கலப்பைய கொண்டு ஜனக மகாராஜா பூமிய உழ அதிலிருந்து ஒரு தாமரை வந்து அதிலிருந்து சீதா வந்தாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. உழுத இடத்திலேருந்தே ஸ்வயம் சீதா தானே ஆவிர்பவிச்சாள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்படி சீதா மாதா ஆவிர்பவிச்ச இடத்துலதான் அவ்வளவு அழகா மிதிலா தேசத்துல ஜனகபுரியில ஜோரா சீதையுடைய கோவில். அவ்வளவு அழகா சீதா மாதாவுக்கு ஜனக மகாராஜாவுடைய குமாரத்தி, அதனாலேயே ஜானகின்னு ஒரு திருநாமம், மிதிலா தேசத்து ராஜகுமாரி அதனாலேயே மைதிலின்னு ஒரு திருநாமம், விதேகராஜனுடைய புத்திரி அதனாலேயே வைதேகின்னு ஒரு திருநாமம், வைதேகி மைதிலி ஜானகி இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு திருநாமம். இது இல்லாம தாயாருக்கு பூமிஜா அப்படின்னு ஒரு திருநாமம், பூமியிலேருந்து வந்ததுனால அவளுக்கு பூமிஜா அப்படின்னும் ஒரு திருநாமம் உண்டு. ஸ்வயம் ஸ்ரீதேவி ஆச்சு, கற்பக கொடியாச்சு, அவள் வந்ததுனாலதானே ஜனக மகாராஜாவுக்கு ஸ்வயம் பகவானே மாப்பிள்ளையா கிடைச்சான். பகவான் மட்டும் மாப்பிள்ளையா கிடைச்சானா, பகவானுடைய தம்பி லக்ஷ்மணன் பரதன் சத்ருகுணன் ஒரே குடும்பத்துல நாலு பசங்களும், பகவானுடைய நாலு அவதார ரூபங்களும் ஒரே குடும்பத்துல பெண் எடுத்தது அப்படின்னா இந்த அவதாரத்துல தான். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் அழகா சீதை ஊர்மிளாவ கல்யாணம் பண்ணிண்டா, பரதனும் சத்ருகுணனும் அழகா மாண்டவி ஸ்ருதகீர்த்திய கல்யாணம் பண்ணிண்டா, அவ்வளவு அழகா ராமானுஜர் சீதா மாதாவுடைய அவதார ஸ்தலம் இதுன்னு சொல்லி கண்கள் ஆனந்த பாஷ்பம் வழிய நின்னார். என்ன, சீதா மாதாவை நன்னா தெரிஞ்சவர் லக்ஷ்மணன், அண்ணாவோட முதல் முதல்ல சீதைய பார்த்தவரும் அவர்தான். கடைசியா சீதா மாதாவை கொண்டு வால்மீகி ஆசிரமத்துல விட்டதும் அவர்தான். ராமாயணத்துல சீதையுடைய ஆரம்பத்திலேருந்து சீதையினுடைய முடிவு வரைக்கும் ராமன் கூட இல்ல, ஆனா லக்ஷ்மணன் கட்டாயம் உண்டு. அத்தனை சிரேஷ்டம் அந்த லக்ஷ்மணன் நம் ராமானுஜர், அவ்வளவு அழகா வந்துட்டா லக்ஷ்மணனா ராமனோட வந்த அந்த நாட்கள் ஞாபகம் வந்துடுத்து. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு அவ்வளவு அழகா காண கிடைக்கிறதோன கம்பன் சொல்றாரோன்னு அந்த இடம் எல்லாம் பாக்கிறார். அப்படியே மேனி சிலிருக்கிறார். ஜோரா சீதா மாதாவுடைய அவதார ஸ்தலம், சீதா மாதாவுடைய தியானம் அழகியாச்சு. சீதை அழகான ஒரு சீதைய பார்க்கணும் அப்படின்னா மதுராந்தகம் போய் பார்க்கணும். இந்த ஏரிகாத்தராமர் சன்னதியில பெருமாள் கைய கோத்து நம்ம நிக்கிற அழகே தனிதான். ஒவ்வொரு இடத்துல சீதா மாதாவுக்கு ஒவ்வொரு அழகு. அதே மாதிரி கும்பகோணம் ராமசுவாமி கோவில்ல போய் பார்க்கணும் சீதை அழகி. வடுவூர் ராமன் கூட நிக்கக்கூடிய சீதைய பார்க்கணும், அவ்வளவுதான் சுந்தரி, வேற வார்த்தையே கிடையாது. புவன சுந்தரி அப்படின்னே சொல்லிடலாம். அவ்வளவு சமத்து குஞ்சலமா இருப்பா. அள்ளி அம்பு மலர்கோதாய் அடிமணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய். ஆஞ்சநேயரே புலம்பினதாக நம்முடைய பெரியாழ்வார் புலம்பர, அவ்வளவு அழகி சீதா மாதா. ஆபரணங்கள்லாம் இல்லாம இருந்த பொழுது கூட அசோகவனத்துல அத்தனை அழகா இருந்தாளா. புழுதி படிஞ்ச வஸ்திரத்தோட அழுதுண்டு இருந்த பொழுது கூட சீதா தேவி அதிரூப சுந்தரியா இருந்தாள் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல காண கிடைக்கிற. அதுவும் மிதிலால இருக்கும் பொழுது, ஜனக குமாரத்தியா இருக்கும் பொழுது இன்னும் காம்பீரியம், இன்னும் அழகி, பல 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 பலன் செழிச்சா இல்லையா. அத்தனை அழகு அந்த ஜோரா மிதிலா ராஜகுமாரியான மைத்திலி. அழகா ராமானுஜர் இத்தனையும் அப்படியே தியானம் பண்றார். அப்படியே சீதா மாதாவுடைய ஸ்மரணம் என்ன, ராமனுடைய சரணாகதியை விட சீதையுடைய சரணாகதி இன்னும் விசேஷம். ஏன்னா ஆஞ்சநேயர் அழகா சீதைய பார்த்துட்டு சொல்றார், அவ்வளவு அழகா அம்மா ஸ்ரீராம ஜெயம், ராமச்சந்திரமூர்த்தி ஜெயிச்சாச்சுமா அப்படின்னு சொல்றார். அப்ப ஜோரா சீதா மாதா அப்படியே கண்கள்ல கண்ணீர் வழியே உட்கார்ந்துட்டு இருக்கா ஒன்னும் பேசாம. அப்ப ஆஞ்சநேயர் கேட்கிறார், ஏம்மா அழறல், என்ன விஷயம்ன்றார். இல்ல இவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கியே, உனக்கு நான் என்ன கொடுக்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர், அம்மா இந்த ராட்சசிகள்லாம் படாத பாடு உங்களை படுத்திருக்கா, இவாறெல்லாம் நான் படாத பாடு படுத்தணும், அந்த ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, அஞ்சும் படு அன்னம் படுத்தது அஞ்சும் படுத்தனம்னு கேட்டார் அப்படின்னு சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானம். அவ்வளவு அழகா, அதாவது இந்த அன்னம் பார்த்தோம்னா அஞ்சு விதமான கஷ்டங்கள் அனுபவிக்கிறத. முதல்ல செடியில இருக்கும் பொழுது அறுப்பா அறுத்தல், அதுக்கப்புறமா அது அந்த கதிரெல்லாம் தனியா எடுக்கிறதாக அடிப்பா, அதுக்கப்புறமா அறுத்தல் அடித்தல், அதுக்கப்புறமா நன்னா இடிப்பா, இடிச்சு ஜோரா அது உமி தனியா அரிசி தனியா பிரிப்பா அந்த நெல்ல இடிப்பா, அதுக்கப்புறம் நன்னா கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு அப்புறமா வடிப்பா, அதுக்கப்புறமா கடைசியில வாயில போட்டு கடிப்பா. அறுத்தல் அடித்தல் இடித்தல் வடித்தல் கடித்தல், இந்த மாதிரி அஞ்சு விதமா இந்த ராட்சசிகளை சில பேர் அறுக்கணும். சில பேர் நன்னா காலை பிடிச்சு அடி அடினு அடிக்கணும், சில பேர் மேல ஏறி தொகை 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 இடிக்கணும் நன்னா, அதுக்கப்புறம் நன்னா கொதிக்க கொதிக்க வெந்நீர்ல போட்டு வடிக்கணும், அதுக்கப்புறம் சில பேர் கடிக்கணும் அப்படின்னு ஆஞ்சனேயர். அப்ப சீதா மாதா அப்படி கோபமா ஒரு பார்வை பார்த்தாலாம், காரியம் கருணமாரியேன, ரொம்ப அழகா தாயார் சொல்ற கச்சித் ந அபராத்யதி அப்படின்றார், ரொம்ப அழகா பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கம காரியம் கருணமாரியேன ந கச்சித் ந அபராத்யதின்னு சீதா மாதா கோபமா பேசினாள் ஆஞ்சநேயர் இடத்துல. அட குரங்கு, குரங்குன்ற பிளவங்கம்னா குரங்கு. அப்பா நல்லவனோ கெட்டவனோ மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு கூட பாபமே பண்ணிருக்கட்டும், பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியேன, உத்தமமானவர்களுடைய காரியம் என்ன தெரியுமா, கருணை காட்டுறதுதான். சரியா, உலகத்துல தவறே செய்யாதவர்கள் எவர்களும் எவரேனும் உண்டோ, ந கஷ்டித் ந அபராத்யதி, தவறு பண்ணாம யாரா ஒருத்தர் உண்டாடா அப்படின்னுட்டாலும் அதை சொல்லிட்டு ராமானுஜர் கண்கள்ல கண்ணீர் வழியே சொல்றார், அப்பேற்பட்டவள் சீதா மாதா, தப்பில்லாதவா யாரும் இல்ல, ராமனிடத்துல குற்றம் இல்லையா, என்னிடத்துல குற்றம் இல்லையா, உன்னிடத்துல குற்றம் இல்லையா, லக்ஷ்மணனிடத்துல குற்றம் இல்லையான்னு எல்லார் மேலையும் குற்றம் சுமத்தி, குற்றமே சுவாவமான அடக்கிகளுக்கு கருண பண்ண தாயார் இவள், அதனால இவள் திருவடிய பிடிச்சுட்டோம்னா ராமன் கிருப பண்ணியே ஆகணும்னு சீதா மாதா வைபவத்தை மிதிலா தேசத்துல ராமானுஜன் நின்னுண்டு சொல்லி, சீதா மாதாவை பிடிச்சதனாலேதான் காகாசுரனுக்கும் சத்கதி கிடைச்சது, சீதா மாதாவுடைய கிருபா கடாட்சம்தான் சுக்ரீவனுக்கும் அழகா ராமனுடைய சக்கியம் கிடைச்சது, சீதா மாதாவுடைய கிருபைதான் ஆஞ்சநேய பிரபாவம் இன்னும் பேசிட்டு இருக்கோம். சீதா மாதாவோட ஒரு கருணை, சீதா மாதா மேல ஒரு அக்கறை இருந்த ஒரு காரணத்தினாலேயே விபீஷணனுக்கும் ராஜ்யலட்சுமி கிடைச்சா, சீதா மாதாவை ஆசிரிச்சிருந்ததுனாலேயே அவ்வளவழகா திரிஜதையும் நல்ல கதி அடைஞ்சா, சீதா மாதாவையும் ராமனையும் பிரிக்கணும் நினைச்சதுனாலேயே சூர்பனகையும் ராவணனும் படாத பாடுபட்டார்கள் எல்லாம் சொல்லி, சீதா மாதா வைபவத்தை சொல்லி, இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவன்னு ஜனக மகாராஜா கல்யாண சமயத்துல, இவள்தான் என் சீதா, உனக்கு வேண்டியபடி தர்மத்தோட கூட நிக்கக்கூடியவள், கை நீட்டி இவளை வாங்கிக்கோ பாணி கிருஹ்ணீஸ்வ பாணினான்னு ராமனிடத்திலேயே சொன்னார். அப்பேற்பட்ட சீதா மாதா, இந்த சீதா மாதாவுக்காகத்தான் ராமச்சந்திர மூர்த்தி அவ்வளவழகா சிவதனுசுவை எடுத்து முறிச்சார், எடுத்தது கண்டார் இற்றது கேட்டார் ராமணன், அவ்வளவழகா ராமன் ஜோரா வில்ல முறிச்சோன்னு மிதிரா தேசமே நடுங்கித்து அப்படின்னு லக்ஷ்மணனா இருந்து பார்த்த ராமானுஜர் எல்லாருக்கும் சொன்னான். சொல்லும் பொழுது அத்தனை பேருக்குமே அவர்களே அந்த சமயத்துல மிதிலால ராமனுடைய காலத்துல இருந்த ஒரு அனுபவம் கடைச்சொடுத்து அவ்வளவு அழகா ராமானுஜர் அத்தனை பேருக்கும் சொன்னார். எல்லாரும் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம் ஜெய் சீதாராம்னு ஜபிச்சார்கள். இன்னைக்கு நாம மிதிலா தேசத்துல அழகா சீதா மாதா அவதாரம் பண்ண சமய அந்த ஸ்தானத்துல அந்த ஸ்தலத்துல நம்ம ராமானுஜரோட ஜோரா தங்க போறோம். சரியா, என்ன வேணுமோ நன்னா பிரார்த்திச்சுக்கோங்கோ, சீதா மாதா உன்னை ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் உண்டோ எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா, ராமன் இப்படி பண்ணிட்டாரு, பிரகண்டா இருக்கும்போது காட்டுக்கு அனுப்பிட்டாரு, அப்படி என்னெல்லாம் டவுட் இருக்கோ சீதா மாதா கிட்ட கேட்டுக்கோங்க, சந்தேகம். சரியா, அத்தனையும் கேட்டுக்கோங்க, நல்ல சான்ஸ். ராமானுஜரை பிடிச்சிருந்தேன்னா சீதா மாதா அப்படி ஒரு கிருபை பண்ணுவாங்க. ஏன்னா சீதா மாதாவுக்கு ஒரு வருத்தம் இருந்ததா, இருந்தாலும் லக்ஷ்மணன் அப்படி திட்டி இருக்கப்படாதுன்னு வருத்தப்பட்டு இருந்தாலும், இப்ப அதே லக்ஷ்மணன் ராமானுஜனா வந்த உடனேயே சீதா மாதா பரம சந்தோஷப்பட்டாளாம் மிதிலா தேசத்துல. அதனால இன்னைக்கு சீதா மாதா ரொம்ப குஷியா இருக்கா, நம்ம ராமானுஜரோட மிதிலா தேசத்துல மைத்திலியோட தங்க போறோம். ஆனந்தமா ராத்திரி ஜோரா சீதா மாதாவுக்கு சரண சேவை எல்லாம் பண்ணுவோம், சௌக்கியமா இருப்போம். நாளைக்கு காத்தால காந்திமதி சுப்ரஜா ராமானுஜா அப்படின்னு சுப்பிரபாதம் பாடி ராமானுஜர் எழுப்புவோம், ஜோரா சீதையும் எழுப்புவோம். நாளைய பொழுது மிதிலா தேசத்துல நம் ராமானுஜரோடு. ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய் போலோ மிதிலா தேசத்துக்கு, ஜெய் ஜெய் போலோ ஜனக மகாராஜாக்கு, ஜெய் போலு சுனமயா தேவிக்கு. சுனயனா இது வந்து சீதா மாதாவுடைய அம்மா பேர். சுனயனா நயனம்னா கண்கள், சுனயனான நன்னா பார்க்கக்கூடியவள். அந்த சுனயனா தேவியோட திருவடிகள் அழகா சரணாகதி பண்ணுவோம். ஜெய் போலோ சீதா மாதா கி, ஜெய் போலோ லக்ஷ்மணன் ஆகிய ராமானுஜமூர்த்தி கி, ஜெய் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா.